الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا أشهد أن محمد رسول الله أشهد أن محمد رسول حي على السلام حي على السلام حي على الفلاح حي على
أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك إياك نعبد وإياك نستعين المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين.
اللہ تعالیٰ قرآن کریم میں فرماتا ہے کنتم خیر امتن،
اللہ تعالیٰ ترقرآن القرآن کنتم خیر امتن اخرجت للناس، نینگل پررد ننمے کاہوں بین کاہوں پڑک پٹا ورکڑا ویرکل. உலகம் முஸ்லிம்களிடமிருந்து பயனடைய வேண்டும் என்பது முஸ்லிம்களின் பணிகளுள் மிகப்பெரிய பணியாகும். அவர்கள் மூலம் உலகிற்கு நன்மையும் பயனும் கிடைக்க வேண்டுமே தவிர தீமை அல்ல. ஆனால் தற்போது உலகின் நிலைமையை நாம் பார்க்கிறோம். முஸ்லிம் நாடுகளும் கூட்டங்களும் அமைப்புகளும் உலகத்தில் எந்த அளவு குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளனவென்றால், ஓர் உலகம் இஸ்லாத்தின் பெயர் கேட்டாலே அல்லது முஸ்லிம்களை பற்றி பயப்படுகிறது. அஞ்சத்தக்க நிலை இருக்கும் எண்ணில் முஸ்லிம்களின் பேச்சை யார் கேட்பார்கள்? இவர்களிடமிருந்து நமக்கு நன்மையும் பயனும் கிடைக்கும் என்று இவர்தான் கருதுவார். இவர்களோ தமது மக்களின் கழுத்தையே வெட்டுகிறார்கள். அப்பாவிகளை, பெண்களை, குழந்தைகளை, முதியோர்களை எந்த பாகுபாடும் இன்றி கொள்கிறார்கள். எந்த காரணமும் இன்றி அனுமதிக்கப்படாத முறையில் தமது கொள்கைகளை பின்பற்றாதோரை அடிமையாக்குகின்றனர். அவர்களிடம் முஸ்லிம் அல்லாதவர்களுக்காக நன்மையை நலனை செய்வார்கள் என்று எவ்வாறு எதிர்பார்க்க முடியும்? ஆகவே இம்மக்கள் செய்கின்ற செயல்களின் கட்டாய விளைவு இவ்வாறே வெளிப்படும். அதாவது உலகம் முஸ்லிம்களை கண்டு பயப்படுகிறது. ஆனால் அகமதிகளை பொறுத்தவரை இவை வெட்கத்திற்குரியதும் கஷ்டத்துக்கும் கவலைக்கும் உரிய விஷயமாகும். நமது அன்பிற்குரிய நபி ரஹ்மத்துல் ஆலமீன் ஆவார்கள். அவர்களை சார்ந்தவர்களாக சுட்டிக்காட்டிக்கொண்டு இப்பணியை செய்வார்கள் என்றால் அவர்கள் இஸ்லாம் மார்க்கத்திற்கு மட்டும் அவப்பெயர் ஏற்படுத்தவில்லை. ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தூய முன்மாதிரியையும் உலகின் முன் தவறான கோணத்தில் எடுத்து வைப்பவர்களாகின்றனர். ஆனால் ஒரு அஹ்மதி என்ற முறையில் நாம் அவநம்பிக்கையோ நிராசையோ முற்றிலும் அடையவில்லை. எப்போதும் முஸ்லிம் அல்லாதவர்களின் முன் நான் இந்த விஷயத்தை எடுத்து வைக்கின்றேன். முஸ்லிம்களின் இந்த செயல் ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உண்மைக்கும் இஸ்லாத்தின் உண்மைக்கும் ஆதாரமாகும். ஏனென்றால் ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருந்தார்கள், ஒரு காலம் வரும், அப்போது முஸ்லிம்களின் நிலை இவ்வாறு ஆகும் இன்னும் சொல்வதாயின் காலத்தையும் கூட குறிப்பிட்டார்கள். இந்த செயல் வீழ்ச்சியின் நிலை இத்துணை காலத்திற்கு பிறகு ஆரம்பமாகும். இத்துணை காலம் வரை அந்த இருளின் காலம் தொடரும். பிறகு வாக்களிக்கப்பட்ட மசீஹின் காலம் ஆரம்பமாகும். அவர் இஸ்லாத்தின் உண்மையான அழகிய போதனையை உலகில் தொடரச் செய்வார். அந்த போதனை திருக்குர்ஆனில் அதன் அசல் நிலையில் இருக்கின்றது. அதன் ஒவ்வொரு எழுத்தையும் ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தியிருப்பது தெரிய வருகிறது. நாம் அகமதிகள் இந்த வழிபிறழ்ந்த காலத்தில் ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முன்னறிவிப்புக்கு ஏற்ப வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் மஹ்தி வந்துவிட்டார் என்று உறுதி கொள்கின்றோம். வெறும் வாதம் மட்டும் செய்யவில்லை, மாறாக திருக்குரான் மற்றும் ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வானத்திலும் பூமியிலும் அவருடைய வருகைக்குரிய அடையாளங்களாக கூறியவை அனைத்தும் நிறைவேறிவிட்டன. அந்த மஸீஹ் மஹ்தி நம்மை இஸ்லாத்தின் அழகிய போதனையால் ஒளியூட்டினார்கள், நமது உள்ளங்களை வெளிச்சமாக்கினார்கள். இன்று அஹ்மதியா ஜமாத் அந்த அழகிய போதனையின்படி அமல் செய்கிறது. இந்த விஷயங்களை அவர்களுக்கு கூறப்படும் பொழுது அவர்களை அது ஏற்க வைக்கவும் செய்கிறது. இஸ்லாம் தவறல்ல, மாறாக இந்த மக்களின் செயல்களே தவறு. இஸ்லாத்தின் பெயரால் அவர்கள் உலகில் குழப்பத்தை பரப்புகின்றார்கள். ஆக ஒவ்வொரு அகமதியும் நினைவில் கொள்ள வேண்டும், உலகினை நன்மையின் பக்கம் அழைப்பதும் ஒவ்வொருவரின் நன்மையை விரும்புவதும் ஒவ்வொரு அகமதியின் கடமையாகும். ஏனென்றால் நம் மீது அருளும் கருணையும் காட்டியவாறு வாக்களிக்கப்பட்ட மசீஹை ஏற்பதற்கு வாய்ப்பு தந்துள்ளான். அமைதியாக வாழ்வது மட்டும் நமது பணி என்று, ஏதாவது தீய வேலையை தடுப்பது மட்டும் நமது வேலை அல்ல. குழப்பங்களிலிருந்து விலகி இருப்பது மட்டும் நமது பணி அல்ல, மாறாக உலகில் அமைதியை நிலைநாட்டுவது, அதற்காக முழுமையாக முயற்சிப்பது ஆகியவையும் நமது பணியாகும். உலகை தீமையிலிருந்து தடுப்பது நமது வேலையாகும். உலகை தீமையிலிருந்து விலக்கி வைப்பது, பாதுகாக்க முயற்சி செய்வது ஆகியவை நமது பணியாகும். ஏனென்றால் இப்பணி ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹின் பணிகளை சார்ந்தவை. இஸ்லாமிய போதனைகளின் ஒளியில் மீண்டும் நன்மை நலன் நாடுதல் ஆகிய பணிகளை தொடர செய்வதற்காக அன்னார் அனுப்பப்பட்டார்கள். ஆகவே உலகின் நலன் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹிடம் பையத், இறைவனின் கட்டளை, இவையெல்லாம் நம்மிடம் எதிர்பார்ப்பது நாம் சேர்க்களத்திற்கு வர வேண்டும் என்பதுதான். உலகிற்கு நன்மையையும் நலனையும் கொண்டு சேர்த்து தீமைகளை அகற்றுவதற்கு முழுமையாக முயற்சி செய்ய வேண்டும். நாம் முஸ்லிம்களின் நலனையும் நாடுகின்றோம், அவர்களின் நன்மையையும் விரும்புகிறோம். முஸ்லிம் அல்லாதவர்களின் நலனையும் நாடுகின்றோம், அவர்களின் நன்மையையும் நாடுகின்றோம். நாம் கிறிஸ்தவர்களின் நலனையும் நாடுகிறோம், நாம் யூதர்களின் நலனையும் நாடுகிறோம். இந்துக்கள் மற்றும் பிற மதங்களை சார்ந்தவர்களின் நலனையும் நாடுகிறோம். எந்த அளவுக்கென்றால் நாம் நாத்திகர்களின் நன்மையை கூட நாடுகிறோம். ஏனென்றால் நாம் இந்த அனைவருக்கும் இறைவனை நெருங்குகின்ற வழியை காட்ட வேண்டியுள்ளது. இன்னும் சொல்வதாயின், எல்லா வகையான குற்றங்களாலும் பீடிக்கப்பட்டுள்ள திருடர்கள், கொள்ளையர்கள், அநீதியாளர்கள் அனைவரின் நன்மையையும் நாடுகிறோம். காரணம், இம்மக்கள் அனைவரும் ரப்புல் ஆலமீனின் அடியார்களாவர். நாம் அல்லா தாலாவின் எல்லா அடியார்களின் நன்மையையும் நாட வேண்டியுள்ளது. அவர்கள் நன்மைகளில் நடக்கவும் தீமைகளில் இருந்து விலகவும் வழிகாட்ட வேண்டியுள்ளது. அல்லாஹ் தஆலா உஹ்ரிஜத் லின்நாஸ் என்று கூறி நமது செயற்களத்தை மிகவும் விசாலமாக்கிவிட்டான். ஆகவே நாம் உலகின் நலன், நன்மை, பயனுக்காக, வளர்ச்சிக்காக சரியான பாதையை காட்ட வேண்டியுள்ளது. இக்கட்டளையின்படி நடக்குமாறு அவர்களுக்கு அறிவுறுத்த வேண்டியுள்ளது. அவர்களுக்கு இந்த வாழ்வு ஒரு நாள் முடியவிருக்கிறது என்றும் பிறகு ஒவ்வொருவரும் தனது செயலுக்கு ஏற்ப நற்கூலியோ தண்டனையோ பெற வேண்டியுள்ளது என்றும், எனவே இறைவனுடன் தொடர்பை ஏற்படுத்துங்கள், அதன் மூலம் நன்முடிவை பெறுங்கள் என்றும் கூற வேண்டியுள்ளது. ஆனால் ஓர் அஹ்மதி சுயம் தனது முடிவு குறித்து கவனம் செலுத்தாதவரை இவற்றை பிறருக்கு புரிய வைக்க முடியாது. ஆகவே இது மிகவும் பெரிய வேலையாகும். இதனை சிரத்தையுடன் தம்மை ஆய்வு செய்தவாறு நாம் செய்து முடிக்க வேண்டும். இந்த பணியை செய்யும் போது நமக்கு பிரச்சனைகளையும் கூட எதிர்நோக்க வேண்டியிருக்கும். எதிர்நோக்கவும் செய்கிறோம். அஹ்மதியா ஜமாத்தின் வரலாறு கூறுவதாவது, இந்த உலகின் எதிர்ப்புகளை நாம் ஒவ்வொரு அடியிலும் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். இது நமக்கு மட்டுமே உரிய விஷயம் ஒன்றும் அல்ல. மாறாக எத்துணை நபிமார்கள் வந்தார்களோ அவர்களுக்கும், அவர்களை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் எதிர்ப்புகளை எதிர்கொள்ள வேண்டி வந்ததுதான். ஆனால் அவர்களோ ஒரு குறிப்பிட்ட பகுதி அல்லது சமுதாயத்திற்காக வந்தவர்களாக இருந்தனர். எனவே அவர்களுக்கு வந்த எதிர்ப்பும் கூட ஓர் எல்லைக்குட்பட்டதாகவே இருந்தது. ஆனால் ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழு உலகிற்காகவும் வந்தார்கள். எனவே நாம் பார்க்கிறோம், ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழு உலகம் எதிர்த்தது, எதிர்க்கிறது. இதே பணிதான் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹிற்கும் இருக்கிறது. ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அடிமை என்ற முறையில். எனவே அன்னாருக்கும் அவர்கள் வாதம் செய்த போது எல்லா மார்க்கவாதிகளும் சமுதாயத்தை சார்ந்தவர்களும் எதிர்ப்பு செலுத்தினர். இப்போதும் செய்கின்றனர். சில இடங்களில் குறைவாகவோ, சில இடங்களில் அதிகமாகவோ செய்கின்றனர், செய்யவும் செய்வர். ஏனென்றால் இந்த தொடர் முடியவில்லை, முடிய போவதும் இல்லை. உலகில் சந்தேகமின்றி அஹ்மதியா ஜமாத்தின் அமைதி பணிகளை பாராட்டுபவர்களும் இருக்கின்றனர். ஆனால் மார்க்கம் என்ற நிலையில் அசாதாரண வளர்ச்சி கிடைக்க ஆரம்பித்துவிட்டால் சமுதாயம் என்ற அளவில் நாம் மேற்கத்திய நாடுகளில் இருந்து கூட எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டியிருக்கும். அல்லது பெயரளவில் மார்க்கத்தை செயல்படுத்தக்கூடியவர்களின் தரப்பிலிருந்து எதிர்ப்புகள் ஏற்படும். எனவே கல்வியாளர்கள் மிகுந்த நாடுகளில் நாம் நன்மை செய்தால் பதிலுக்கு அவர்களிடமிருந்தும் நன்மையே கிடைக்கும் என்று ஒருபோதும் நினைத்துவிடக் கூடாது. இப்போது கூட சில சர்ச்சுகள் உண்டு. சர்ச்சுகள் என்ற நிலையில் அதன் பாதிரிகள் நம்மை எதிர்க்கின்றார்கள். அவர்களின் அமைப்பு ஜமாத்துடன் அமர்ந்து உறவாட விரும்புவதில்லை. பிப்ரவரியில் சர்வசமய கருத்தரங்கு நடந்தது. அதில் சர்ச் ஆஃப் இங்கிலாந்துக்கும் அழைப்பு தரப்பட்டது. அவர்களிடமிருந்து பதில் கூட வரவில்லை. பலமுறை நமது தபலீக் குழுக்கள் பிற நாடுகளிலும் கூட செல்லும்போது சிறிய இடங்களில் ஓரிரு முறை சர்ச்சுகள் அவற்றை பயன்படுத்த அனுமதி தருகின்றனர். மக்களை ஒருங்கு கூட்டி உங்கள் வாதங்களை, கருத்துக்களை எடுத்து வைக்க விரும்பினால் செய்யுங்கள் என்கின்றனர். ஆனால் நாம் மீண்டும் மீண்டும் அங்கு செல்லும் பொழுது மக்களின் கவனம் நமது பேச்சுகளின் பக்கம் திரும்பும் போது பிறகு எதிர்க்க தொடங்கிவிடுகின்றனர். அதுபோன்று நாத்திகர்கள், எழுத்தாளர்கள் பிடிவாதத்துடன் இஸ்லாத்துக்கு எதிராக ஜமாத்துக்கு எதிராக எழுதுகின்றனர். ஜமாத் அதற்கு பதில் எழுதும் போது அவர்களிடமிருந்து எதிர்ப்புடன் கூடிய பதிலே வருகிறது. ஜமாத் எங்கெல்லாம் எண்ணிக்கையில் வளர்ச்சியடைகிறதோ அங்கு இந்த எதிர்ப்பும் அதிகரித்துக் கொண்டேதான் செல்லும். ஆனால் நபிமார்களுக்கு ஓர் உறுதி உண்டு, கடைசியில் வெற்றி தமக்கே என்று. இறைவனே அவர்களிடம் அந்த உறுதிப்பாட்டை ஏற்படுத்தினான். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹிற்கும் அந்த உறுதிப்பாடு இருந்தது, ஏனெனில் இறைவன் வெற்றி உமக்கே என்று வாக்குறுதி அளித்திருந்தான். இந்த அடிப்படையில் நமக்கும் உறுதிப்பாடு உண்டு, ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலி இஸ்லாம் அவர்களுக்கே வெற்றி கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ் என்று. ஏனெனில் இறைவன் பொய்யான வாக்குறுதி தருபவன் என்று. பிறகு இறைவனிடமிருந்து எண்ணற்ற செயல் சாட்சிகள் அதற்கு சாட்சியம் அளிக்கின்றன. இறைவன் அன்னாருடன் தான் இருக்கின்றான் என்று. நாம் ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலி இஸ்லாமுடைய வாதத்தை அலட்சியமாக பார்க்க எந்த காரணமும் இல்லை, அல்லது இறைவன் மீது தப்பெண்ணம் கொள்ளவும் எந்த காரணமும் இல்லை. ஜமாத்தின் மீது எத்தனையோ அபாயகரமான நிலைகள் வந்தன. எதிரிகள் ஜமாத் அழிந்தது என்று கருதினர். ஆனால் விளைவு எவ்வாறு வெளிப்பட்டது? எதிரிகள் தமது எல்லா சக்திகளையும் கொண்டிருந்த நிலையிலும் கூட தோல்வியடைந்தனர். ஜமாத் அல்லாஹின் அருளால் அந்த நிலையில் இருந்து இனிதே வெளிவந்தது. ஆகவே உலகம் நம்மிடம் எப்படி வேண்டுமானாலும் நடந்து கொள்ளட்டும், அது அவர்களின் வேலை. ஏனெனில் இறைவனது உதவிகள் நம்முடன் உள்ளன. எனவே நாம் எவ்வாறு இருப்பினும் இதில் உறுதியுடன் இருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா தந்த கட்டளைகளை என் நிலையிலும் செயல்படுத்தியே ஆக வேண்டும். உலகின் நலனை நாடியவாறு நமது பணியை மேற்கொண்டு நடத்தி கொண்டு செல்ல வேண்டும். நமது உணர்வுகள் உலகிற்காக நல்லதையே விரும்ப வேண்டும். நமது உணர்வுகள் நேர்மையானதாக இருந்தும் உலகம் நமக்கு துக்கம் தருகிறது என்றால், அப்போதும் நாம் நமது பொறுப்பில் உள்ள பணியில் குறைவு ஏற்பட விடக்கூடாது. ஏனெனில் உலகை பராமரிக்கும் பொறுப்பு நம்மிடம் உள்ளது. அல்லா தாலா நமது பெயரே ஹைர் உம்மத், சிறந்த சமுதாயம் என்று வைத்திருக்கும் பொழுது நாம் நன்மை செய்வதை விட்டு ஒருபோதும் பின்வாங்கக்கூடாது. அந்த நன்மை இஸ்லாமின் தூதை கொண்டு சேர்ப்பதும் அல்லாஹின் பக்கம் உலகை அழைப்பதும் ஆகும். இதனைவிட நன்மை வேறு என்ன இருக்க முடியும்? எத்துணை விஷமம், எத்துணை அசுத்தம், எத்துணை சுயநலம், எத்தனை இறை கட்டளைக்கு மாற்றமானவை இக்காலத்தில் நடக்கின்றது. அரசும் ஊடகங்களும் அதனை எவ்வாறு பிரபலப்படுத்துகின்றன, இவற்றை உலகம் முன்னர் ஒருபோதும் பார்த்ததில்லை. இன்று ஷைத்தான் எவ்வளவு வேகத்துடன் தாக்குதல் நடத்துகின்றானோ, அது ஒருவேளை முன்னர் ஒருபோதும் நடந்திருக்காது. ஒரே நேரத்தில் உலகின் ஒரு மூலையிலிருந்து இன்னொரு மூலை வரை வினாடி நேரத்திற்குள் மோசமான நிழற்படங்கள், கதைகள், குரல்கள் சென்று சேர்ந்து விடுகின்றன. நாம் நன்மையின் குரலை உயர்த்துகிறோம், பெரும்பாலானவர்களின் காதுகளில் விழுவதே இல்லை. தீமையின் குரலோ உடனே தனது தாக்கத்தை காட்டிவிடுகிறது. எவராவது நமது கருத்துகளின் பக்கம் கவனம் செலுத்தினால் கூட அவர்களுள் பெரும்பாலாரின் நடைமுறை நம்முடன் எவ்வாறு இருக்கிறது என்றால் குழந்தைகளுடன் நடந்து கொள்வது போன்றிருக்கிறது. நல்லது, சுபாஷ், நீங்கள் நல்ல வேலை செய்கிறீர்கள் என்று கூறிவிட்டு பிறகு இம்மக்கள் தொடர்பில்லாமல் போய்விடுகின்றார்கள். பிறகு நன்மையை விட்டு தூர விலக்கி விடுகின்ற வேலைகளில் மூழ்கிவிடுகின்றார்கள். ஆகவே நாம் புரிய வேண்டும், இது நமது நோக்கங்களின் இறுதி எல்லை இல்லை. சிறு பாராட்டு கிடைத்தவுடன் குழந்தைகளைப் போல் மகிழ்ச்சி அடைந்து உட்கார்ந்து விடுவது. சிலருக்கு செய்தியை சேர்த்துவிட்டு நாம் பெரிய வேலை செய்துவிட்டோம் என்று அமர்ந்து விடுவது அன்று, மாறாக நாம் உலகிற்கு நலனை கொண்டு சேர்ப்பதற்கும் தீமையை அகற்றும் முயற்சியையும் இறுதி எல்லை வரை கொண்டு போக வேண்டும். உலகின் எந்த எதிர்ப்போ தடையோ அது முஸ்லிம்களிடமிருந்து வந்தாலும் சரி, முஸ்லிம் அல்லாதவரிடமிருந்து வந்தாலும் சரி, அல்லது வேறு எவரிடமிருந்து வந்தாலும் சரி, நாத்திகர்களிடமிருந்து வந்தாலும் சரி, அவற்றை புயர் காற்று ஒரு சிறு புல்லை அடித்து செல்வது போன்று நமது பாதையில் இருந்து அகற்ற முயற்சி செய்ய வேண்டும். நாம் எத்தனை முழுமையான அழுத்தத்துடனும் கடுமையுடனும் முயற்சி செய்ய வேண்டும் என்று இதிலிருந்து மதிப்பிடலாம். அத்துடன் ஒவ்வொரு அகமதியும் தமது திறமைகள் தகுதிக்கு ஏற்ப பங்கெடுக்க முயற்சி செய்ய வேண்டும். ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹின் வேலை முழு உலகிலும் இஸ்லாத்தின் தூதை கொண்டு சேர்ப்பதும் அதன் நன்மையை நலனை நாடுவதுமாகும். இதுவே நமது பணியும் ஆகும். உலகம் நமது குரலுக்கு செவி சாய்க்கவில்லையே என்று கவலைப்பட வேண்டாம். நாம் நன்மையின் பக்கம் அழைக்கிறோம், அவர்களோ விஷமத்தில் இன்னும் வேகம் கொள்கின்றனர். இந்த நமக்கு எதிரிலான தீய வேலைகள் எல்லா தரப்பிலும் செய்யப்படுகின்றன. குறிப்பாக இக்காலத்தில் முஸ்லிம்களில் இருந்து அஹமதியா ஜமாத்திற்கு எவ்வளவு அதிகம் எதிர்ப்பு என்றால் எல்லா விதிகளும் முறிக்கப்பட்டுவிட்டன. நமது சார்பாக சற்று உரத்து குரல் எழுப்புபவர்களும் கண்டிப்பாக இருக்கிறார்கள் தான். இன்னும் சிலர் இருக்கின்றனர், அவர்கள் உண்மையை உண்மை என்று கருதியவாறு கடும் எதிர்ப்பு கிடையிலும் அஹ்மதியத் என்ற உண்மை இஸ்லாத்தை ஒப்புக்கொள்கின்றனர். ஆனால் குழப்பம் விளைவிப்பவர்களின் எண்ணிக்கை மிக அதிகம் என்பதும் தெளிவாக தெரிகிறது. அல்லது குறைந்தபட்சம் அவர்கள் மீது கொண்ட பயத்தால் கண்ணியமானவர்கள் வெளியில் வருவதில்லை. இவர்களே வெளியில் வந்து என்ன விரும்புகிறார்களோ செய்கின்றார்கள். இந்த எதிர்ப்பின் காரணத்தால் நாம் நமது பணியை நிறுத்திவிட முடியுமா, அல்லது உலகுக்கு பயந்து நன்மையை பரப்புங்கள் என்ற கட்டளையை பின்னால் போட்டுவிட முடியுமா? நான் ஏற்கனவே கூறியது போன்று உலகில் அத்தகையோரும் இருக்கின்றனர். அவர்கள் எல்லா எதிர்ப்புகள் ஷேத்தானிய தடைகளையும் எதிர்கொண்டவாறு அஹ்மதியத்தை ஏற்கின்றார்கள். அவர்களுள் சிலர் அஹ்மதியத்தை தாம் ஏற்றுக்கொண்ட சம்பவங்களை விளக்கியவாறு கூறுகின்றனர். அஹ்மதியத்தின் மீதுள்ள எதிர்ப்புதான் தம்மை அஹ்மதியத்தை ஏற்கும் வழியை காட்டியது என்று. கடந்த ஹுத்பாவில் கூட நான் ஒரு கவிஞரின் சம்பவத்தை கூறினேன். ஹதரத் இரண்டாவது ஹலீஃபத்துல் மசி அவர்களின் கூற்றுகளை சான்று காட்டி விளக்கினேன். அவர் ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ் ஸலாமுடைய கூற்றுகளின் ஆட்சேபனைக்குரியவற்றை தேடுவதற்காக ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹின் நூல்கள் குறிப்பாக ஃபார்சி துர்ரைசமியின் படித்தார். அவர் கூறுகின்றார், அவ்வாறு தான் செய்ததாக அஹ்மதியத்தை ஏற்றுக்கொண்டார். அவர் கூறுகின்றார், என் மீது உண்மை பட்ட பகலை போன்று வெளிச்சமாகிவிட்டது. ஹதரத் மிர்சா குலாம் அஹமது காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட அதிகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உண்மை பேரன்பர் வேறு ஒருவர் தென்படவில்லை. ஆகவே நாம் இந்த உறுதியில் நிலை நிற்கிறோம். நாம் தீமைக்கு பகரமாகவும் நன்மையே கொண்டு சேர்ப்போம். இதே மக்களிடமிருந்து பிறகு அன்பின் துளிகள் சொட்டும். பிறகு இம்மக்கள் முஹம்மதிய மசீஹின் அடிமைகளாக வருவார்கள். நமக்கு ஹஜரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் இந்த போதனையை தான் தந்துள்ளார்கள். எதிரிகளுக்காகவும் துவா செய்யுங்கள், அவர்களுக்காக நலனை விரும்புங்கள், அவர்களுக்கு நன்மையை கொண்டு சேருங்கள். இந்த சம்பவமும் உங்களுக்கு தெரியும், அது ஹஜரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய உள வேதனையின் நிழற்படமாகும். கடந்த ஹுத்பாவில் நான் விளக்கினேன். அல்லாஹ் தஆலா பிளேக் நோயை அன்னாரின் அடையாளமாக ஆக்கியிருந்தோம். மக்கள் மரணிக்க தொடங்கியதும் அன்னாரிடம் கவலை ஏற்பட்டது. இறைவனை யார் வணங்குவார், யார் ஈமான் கொள்வார்கள்? பிறகு இந்த தண்டனையை அகற்றுவதற்காக எந்த அளவுக்கு வேதனையுடன் துவா செய்தார்கள் என்றால், கேட்டவர் கூறுகிறார், ஒரு பெண் பிரசவ வலியால் அலறி துடிப்பது போன்று அன்னாரின் துடிப்பு இருந்தது. ஆக உலக மக்களின் நலனை நாடுவதன் நிலையை காலத்தில் ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அடிமைத்தனத்தின் கீழ் ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் நம் முன் வைத்துள்ளார்கள். அன்னார் உலகின் அழிவுக்கு பதில் உலகின் நன்மையை விரும்பினார்கள். இறைவன் எல்லா ஆற்றல்களின் உரிமையாளன். எந்த அழிவும் இல்லாமலும் அவர்களின் உள்ளங்களின் நிலையை மாற்ற முடியும். ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் அன்னாரின் எஜமானரும் வழிகாட்டியுமான ஹதரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றியவாறு நமது துடிப்பும் கூட மக்கள் அழிவிலிருந்து தப்ப வேண்டுமே என்றுதான் இருக்க வேண்டும். அதன் மூலம் அவர்கள் நமது சகோதரர்கள் ஆக வேண்டும். அதற்காக நாம் உளவேதனையுடன் துவா செய்யவும் வேண்டும், முயற்சி செய்யவும் வேண்டும். நாம் உலகிற்கு சரியான ஆன்மீக வழிகாட்டியவாறு அவர்களின் உலகையும் மறுமையையும் கூட சீராக்க முயற்சி செய்ய வேண்டும். இன்னொன்றும் கூறுகிறேன், நாம் அவர்களுக்கு வழிகாட்டி சரியாக ஆன்மீக பாதையில் நடத்தவும் வேண்டும். அத்துடன் பௌதீக உதவியும் நலனும் வழங்கும் பொறுப்பு கூட நமக்கு தரப்பட்டுள்ளது. திருக்குர்ஆனில் அது குறித்தும் கட்டளைகள் உள்ளன. நம்மோர்களுக்காக மட்டும் நலனை நாடுவதல்ல, நம்மவரின் பசி, நிர்வாணம், பெணி ஆகியவற்றை அகற்றுவதற்கு மட்டும் முயற்சி செய்வதன்று, மாறாக அந்நியர்கள் ஒவ்வொரு தேவையுடையவருக்காகவும் முயற்சி செய்ய வேண்டும். இப்போது கூறப்பட்டு வருகிற கருத்து ஆன்மீக நலன் பற்றி அதிகமாக கூறுவதாக இருப்பினும் எனக்கு ஒரு விஷயம் அறிவுக்கு வந்தது, அதனையும் விளக்கி விடுகிறேன். கடந்த நாட்களில் துருக்கி, லெபனான் போன்ற நாடுகளில் நமது கேம்ப் இங்கிருந்து சென்றது. அங்கு அண்டை நாடுகளில் இருந்து வந்த அகதிகளின் தேவைகளை ஆய்வு செய்வதற்காக சென்றது. அம்மக்களின் நிலை படுமோசமாக இருந்தது. உணவு பற்றாக்குறை, பிற தேவைகள், ஏற்பாடுகள், துணிகள், அதுபோன்று குழந்தைகளின் கல்வி பாதிப்பு, இவை ஆய்வு செய்யப்பட்டன. பிற தொண்டு நிறுவனங்களும் அவர்களின் தேவைகளை நிறைவேற்ற முயற்சி செய்கின்றன. ஆனால் அங்கு பற்றாக்குறை மிக அதிகம். அங்கு ஓர் அஹ்மதி ஆட்சேபனையும் செய்துள்ளார். அஹ்மதியா ஜமாத் ஐரோப்பாக்காரர்களுக்கு ஏன் உதவி செய்கிறது? எங்களுக்கு மட்டும்தான் உதவி செய்ய வேண்டும். அம்மனிதர் சுட்டிக்காட்டியது அநேகமாக இங்கு ஐரோப்பாவில் நாம் சேரிட்டிஸ்களுக்கு தருகின்றோம், அது குறித்ததாக இருக்கலாம். திருக்குர்ஆனின் கட்டளைக்கு ஏற்ப இங்கும் கூட இவர்களுக்கு பதில் இதுதான், ஆன்மீக மற்றும் பௌதீக உதவிகளை நாம் எந்த பாகுபாடும் இன்றியே செய்ய வேண்டும். அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், பசித்தவருக்கு உணவளியுங்கள். அஹ்மதியான பசித்தவருக்கு அல்லது முஸ்லிமான பசித்தவருக்கு உணவளியுங்கள் என்று கூறவில்லை. மாறாக ஒவ்வொரு பசித்தவருக்கும் உணவளியுங்கள். ஏழைகள் மற்றும் தேவையுடையோரின் தேவையை நிறைவேற்றுங்கள். அது நமது கடமையாகும். ஒவ்வொரு தேவையுடையவர் ஒவ்வொரு ஏழையின் தேவையையும் நிறைவேற்றுவது நமது கடமை. இந்த அனைத்து கடமைகளையும் நாம் நிறைவேற்ற வேண்டும். ஒரு நம்பிக்கையாளருக்கு இவ்வாறு இன்னாருக்கு ஏன் தந்தீர்கள், இன்னாருக்கு ஏன் தரவில்லை என்று ஆட்சேபிப்பது அழகல்ல. மாறாக நம்பிக்கையாளரின் கடமைகளில் ஒன்று எந்த பாகுபாடும் இன்றி ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்பதாகும். இரண்டாவது, நாம் இங்கு சேரிட்டி வாக் நடத்துவதில் பெரும் எண்ணிக்கையில் மக்கள் பங்கெடுக்கின்றனர். அந்த தொகை சேரிட்டிஸுக்கும் தரப்படுகிறது. அவர்களும் நமது சேரிட்டியில் பங்கெடுக்கின்றார்கள். இந்த அடிப்படையில் உள்ளூர் சேரிட்டிக்கும் உரிமை உண்டு. மனித குலத்திற்கு தொண்டாற்றும் போது அதில் நாமும் பங்கெடுப்பது நமக்கும் கடமையாகும். ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முன்மாதிரி நமக்கு தென்படுகிறது. நுபுவத்துடைய பதவி கிடைத்த பிறகும் அன்னார் இன்றும் தேவையுடையவருக்கு உதவிக்காக அழைத்தால் நான் பங்கெடுப்பேன் என்று கூறினார்கள். அவர்கள் குறிப்பிட்டது ஹில்ஃபுல் ஃபுலூல் என்ற அமைப்பை சுட்டிக்காட்டுகிறது. நுபுவத்திற்கு நீண்ட காலம் முன் மக்காவில் சிலர் ஒன்று கூடி ஏழைகளின் உதவிக்காக தேவையுடையவருக்கு உதவுவதற்காக ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருந்தார்கள். அதில் அன்னாரும் பங்கெடுத்திருந்தார்கள். எனவே நாமும் நமது நலன் நாடுதல் வட்டத்தை விசாலமாக்கிக் கொண்டே செல்ல வேண்டுமே தவிர எல்லைக்குட்பட்டதாக ஆக்கிக் கொள்ளக்கூடாது. நாம் உலகிடமிருந்து நாம் செய்கின்ற பொருள் உதவிகளுக்கு பிரதிபலன் எதிர்பார்க்கவும் இல்லை, அல்லது ஆன்மீக நலன்களுக்கு பிரதிபலன் எதிர்பார்க்கவும் இல்லை. ஒரு துடிப்பு நமக்கு இருக்கிறது என்றால் அது ஒன்று மட்டும்தான், அது உலகம் தன்னை படைத்த அந்த இறைவனை அறிய வேண்டுமே என்பதுதான். அந்த நலனை விரும்பித்தான் நபிமார்களின் பெருமைக்குரிய பணியை செய்கின்றோம். இதனைத்தான் நபிமார்கள் செய்து வந்தார்கள். எனது கூலி அல்லாஹ்விடமே இருக்கிறது என்று கூறி வந்தார்கள். நான் உங்களிடம் எந்த கூலியும் கேட்கவில்லை. இந்த நபிமார்களின் பதில்தான் ஜமாத்தின் பதிலாக இருக்க வேண்டும். கூடவே இதனை மனதில் கொள்ள வேண்டும், நபிமார்கள் நலனை செய்தவாறும் கூட எனது கூலி இறைவனிடமே உள்ளது என்றே கூறி வந்தார்கள். இருந்தும் நபிமார்களின் பின்னால் மக்கள் பெரும் எண்ணிக்கையில் சென்றது. நாமும் இதனை சிந்திக்க வேண்டும். இந்த நன்மைகளுக்கு பகரமாக நமது தீய இயல்புள்ள எதிரிகளிடமிருந்து நஷ்டம்தான் பகமையின் வடிவில் கிடைக்கலாம், கிடைக்கவும் செய்கிறது. சிலர் நம்மை சிங்கம் ஆட்டை பார்ப்பது போன்று எவ்வாறு நம்மிடம் இறை மாட்டியுள்ளது என்று பார்க்கின்றார்கள். நமது நிலைமை எப்படிப்பட்டவருடைய நிலையை போன்றதென்றால், ஒரு சிங்கமோ அல்லது சிறுத்தையோ வளர்த்த ஒருவர் எப்படியாவது அது தப்பித்து விட்டால் அதன் எஜமானர் தனது விலங்கிற்கு எந்த இழப்பும் ஏற்பட்டுவிடக் கூடாது, எதற்காவது உதவியாக இருக்கும் என்றுதான் எண்ணுகிறார். ஆனால் சிறுத்தையோ எப்படியாவது எஜமானரை பீத்து எரிந்துவிட வேண்டும் என முயற்சி செய்கிறது. பாகிஸ்தான் மற்றும் சில நாடுகளில் அத்தகையோர் இருக்கின்றார்கள். இன்னும் சொல்வதாயின் எல்லா மௌலவிகளின் தாக்கத்தின் கீழ் அத்தகைய மக்கள் உள்ளனர். அவர்கள் நம்மீது பொய்யை புனைந்து நம்மை பீத்து எரிய விரும்புகின்றார்கள். ஆனால் நமது முயற்சியோ எவ்வாறேனும் இவர்கள் தப்பிக்க வேண்டும். இறைவனின் பிடியில் இவர்கள் வந்துவிடக்கூடாது. இம்மக்கள் நம்மை எதிர்ப்பதற்கு எந்த சொந்த காரணமும் இல்லை. பல்வேறு அகமதிகளுக்கு பல்வேறு இடங்களில் அனுதினமும் மிரட்டல்கள் வருகின்றன. உங்களை நாங்கள் இப்படி செய்து விடுவோம், அப்படி செய்து விடுவோம். எனவே நீங்கள் அஹ்மதியத்தை விட்டு தௌபா செய்து எங்களோடு சேர்ந்து கொள்ளுங்கள் என்று மிரட்டுகின்றனர். இவர்களின் பகைமை அஹ்மதியத்தோடு, வேறு எந்த சொந்த காரணமும் இல்லை. அஹ்மதியத்துடன் பகைமை பாராட்ட காரணம் தெளிவாக தெரிவதாவது, அஹ்மதியத்தின் வளர்ச்சி இவர்களின் சுய லாபங்கள், மக்கள் அவர்களிடம் காட்டும் கவனம் வீழ்ச்சியடைவது ஆகியவற்றின் காரணத்தினால்தான் அவர்கள் அஹ்மதியத்தின் மீது பகைமை பாராட்டுகிறார்கள். அஹ்மதியத்தின் வளர்ச்சி ஏற்படும் அளவுக்கு இவர்களுக்கு வீழ்ச்சியும் ஏற்பட்டுக் கொண்டே செல்லும். ஜமாத் எவ்வாறு வளர்ச்சியடைகிறது, நாளை இது நம்மையும் ஆட்கொண்டு விடுமோ என்று இவர்களுக்கு தென்படுகிறது. நாம் ஏற்கனவே கூறியது போன்று மேற்கத்திய நாடுகள் அல்லது எந்த நாடுகள் அதன் தாக்கத்தின் கீழ் உள்ளனவோ அந்நாடுகளில் ஜமாத்தின் வளர்ச்சி ஜமாத்துக்கு எதிராக திட்டமிடுதலின் பக்கம் அவர்களை இட்டு செல்லும். அவர்களின் கருத்து ஒருவேளை ஜமாத் அஹ்மதியா அரசை கைப்பற்ற நினைக்கிறது என்பதாகும். ஆனால் ஜமாத் அஹ்மதியாவின் பரவல் இந்த நாடுகளில் ஆட்சியை கைப்பற்றுவதற்காக அல்ல, மாறாக அஹ்மதியத்தின் பரவல் முன்னரை விட அதிகமாக அந்நாடுகளில் அமைதியை நிலைநாட்டவே காரணமாக அமையும். முஸ்லிம் நாடுகளிலும் கூட நாம் ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உண்மை பேரன்பருடன் இணையுமாறு கூறுகின்றோம் என்றால், அவர்களுக்கு ஏற்பட்டுள்ள உலகியல் கஷ்டங்களையும் குழப்பங்களையும் அகற்றுவதற்காகவும் அவர்களின் நன்முடிவிற்காகவுமே கூறுகின்றோம். அதுபோன்று உலகில் பிற மார்க்க மக்களையும் நாம் இறை கோபத்திலிருந்து பாதுகாக்க விரும்புகிறோம். ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் உலகை தனது வெற்றியின் கீழ் கொண்டு வர விரும்பவில்லை, அத்தகைய வெற்றிக்காக துஆ செய்யவும் இல்லை. இன்று கிலாபத்துடன் சேர்ந்து அஹமதியா ஜமாத் உலகில் ஆட்சிகளை கைப்பற்றக்கூடிய உலகை தன் கீழ் கொண்டு வரும் வெற்றியை பற்றி பேசவில்லை, மாறாக உலகில் இறைவனின் ஆட்சி உருவாக வேண்டும் என்ற வெற்றியை பற்றி தான் பேசுகிறது. ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தூய போதனையை உலகில் நடைமுறைப்படுத்துவதற்காக நாம் எப்போதும் ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்வு இஸ்லாத்தின் வரலாற்றின் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். அன்னாரின் தரப்பிலிருந்து நன்மை நலன் என்ற தூதுச் செய்திதான் சென்றடைந்தது என்ற போதிலும், அன்னாருக்கும் அன்னாரின் சஹாபாக்களுக்கும் எதிரான பகைமைதான் தூண்டப்பட்டது, போர் மூட்டப்பட்டது. ஆனால் ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமுதாயங்களுக்கு வழிகாட்டலும் கருணையுமே கேட்டார்கள். முடிந்த அளவுக்கு அன்னாரிடமிருந்து உலகிற்கு நன்மை கிடைக்க வேண்டும் என்றே முயன்றார்கள். போர்கள் தூண்டப்பட்டனவென்றால் அதுவும் கட்டாய சூழ்நிலையில், எல்லா வகையிலும் அநீதியில் இருந்தும் தப்பியவாறு தற்காப்புக்காகவும் சீர்திருத்தத்திற்காகவும், அதுவும் கூட அவர்களின் நலனுக்கான இறுதி விளைவாகும், அவர்கள் நலனை பெற வேண்டும் என்பதற்காகவே அதை செய்தார்கள். நாம் பார்க்கின்றோம் தௌராத்தில் ஹதரத் இஸ்மாயிலின் சந்ததிகளுக்கு எதிராக இஸ்ஹாக்கின் சமுதாயம் எழுந்தது பற்றி வருகிறது. யூதர்களும் கிறிஸ்தவர்களும் ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது பகைமை காட்டினர். பகைமையும் இக்காரணத்தினால் தான் காட்டினார்கள். கிறிஸ்தவர்களும் யூதர்களும் தமக்கிடையில் ஒருவருக்கொருவர் எதிர்க்கக்கூடியவர்களாக இருந்தும் ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக இரு தரப்பும் ஒன்று சேர்ந்து கொண்டனர். இப்போதும் அப்படித்தான் இருக்கின்றார்கள். யூதர்கள் மதினாவில் ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக பெரும் தொல்லை தந்தனர் இந்த சிந்தனையின்படியேதான். ஆனால் ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதும் அவர்களின் நலன் நாடலையே வெளிப்படுத்தினர். சட்டத்தை மீறும் போது அவர்களுக்கு தண்டனை அளித்ததை தவிர அதுவும் பிறர் நலனை கருத்தில் கொண்டு செய்தார்கள். நாம் நினைவில் கொள்ள வேண்டும், இக்காலத்தில் ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமை ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உதவியாளராக குறிப்பான நோக்கத்திற்காக அனுப்பப்பட்டார்கள். ஆகவே அவர்கள் மீது இந்த தொல்லைகள் நிலைபெற வேண்டியும் இருந்தது. ஆகவே நாம் ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய பையத்தின் கீழ் இருப்பவர்கள், நாம் எதிர்ப்புகளையும் எதிர்கொள்ள வேண்டி வரும், எதிர்கொள்ளவும் செய்கிறோம். ஆனால் இவையெல்லாம் இருந்தும் ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முன்மாதிரிப்படி நடந்து நாம் உலகின் நன்மையையும் நலனையுமே நாட வேண்டும். இதனை கேட்டு சிலரின் மனதில் இந்த எண்ணம் தோன்றலாம், நம்முடன் எப்போதும் எதிர்ப்புதான் இருந்து வருமோ என்று. அப்படி அல்ல. நான் முதலிலேயே கூறினேன், வெற்றிக்கான வாக்குறுதி ஹஜரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுக்கு தரப்பட்டுள்ளது. அவ்வெற்றி இறையருளால் கிடைக்க உள்ளது இன்ஷா அல்லாஹ். இது உலக காரணிகள் மீது நம்பிக்கை வைத்து நடப்பதல்ல. உலகவாதிகளை நம்பி நாம் நமது வேலையை எவ்வகையிலும் முழுமைப்படுத்தவும் முடியவும் செய்யாது. நாம் உலகவாதிகள் மீது எப்படி நம்பிக்கை வைக்க முடியும்? சிறந்த சமுதாயம் என்று நம்மை பற்றி தான் கூறப்பட்டுள்ளது. நாம் தான் பிறருக்கு நலனை தர வேண்டுமே தவிர பிறரிடமிருந்து நலனை பெறுவதல்ல. ஆகவே நான் கூறியது போன்று இறருளால் அந்த வெற்றி நமக்கு கிடைக்க வேண்டியுள்ளது. அந்த அருளை பெற நாம் முயற்சி செய்ய வேண்டும். அதற்காக நமது பொறுப்பில் அல்லாஹ் தஆலா பணிகளை தந்துள்ளான். அதனை எல்லை வரை கொண்டு செல்ல முயற்சி செய்ய வேண்டும். நாம் என்ன செய்ய வேண்டுமோ அதனை நமது முயற்சிகளை சார்ந்து இறையருளை பெற்றவாறு செய்ய வேண்டும். மற்றவரை சார்ந்து அல்லது உலக ஆற்றல்களை சார்ந்திருப்பது என்பது நமது வீழ்ச்சியாகும். இதனை நினைவில் கொள்ள வேண்டும். இறை இயக்கங்கள் உலக ஆற்றல்களிடம் உதவி பெறுவதில்லை. நாம் வெற்றி பெறத்தக்க நமது முயற்சிகள் என்ன? அது நன்மையின் தூதாகும். அதனை முதலில் கூறிவிட்டேன். ஒவ்வொரு வட்டத்திலும் அந்தந்த வட்டத்தின் அகமதிகள் பரப்ப வேண்டும். அது அவசியமாகும். தபலீக பணியில் நீங்கள் உங்களை இணைக்க வேண்டும். ஊழியர்கள், வணிகர்கள், டாக்டர்கள், வக்கீல்கள், விஞ்ஞானிகள், ஆசிரியர்கள், பிற பொறுப்பாளர்கள், ஒவ்வொருவருக்கும் ஞானத்துடன் இந்த நன்மையின் தூதை தத்தமது வட்டத்தில் கொண்டு சேர்ப்பது அவசியமாகும். அதன் மூலம் உலகிற்கு அஹ்மதியத் என்ற உண்மை இஸ்லாம் தெரிய வர வேண்டும். உலகில் எதிர்ப்பு இல்லாத இடங்களில் அஹ்மதியத்தின் எதிர்ப்பு விதைக்கப்படுவதற்கு முன்பே அங்கு நமது வேர்கள் உறுதியாகிவிட வேண்டும். ஷேத்தானிய கூட்டத்திற்கு உணர்வு வருவதற்கு முன் நன்மை, நலன், இஸ்லாத்தின் அழகிய போதனை ஆகியவற்றுக்கு அப்பகுதிகளில் வெற்றி கிடைத்துவிட வேண்டும். ஆக இன்று முஹம்மதிய மசீஹின் அடிமைகளின் பணி ஞானத்துடனும் உழைப்புடனும் அல்லாவின் அருளை பெற்றவாறு நன்மை, நலன், இஸ்லாமிய போதனை ஆகியவற்றை ஒவ்வொரு உள்ளத்திலும் நிலைநாட்டி விடுவதாகும். அதற்கு முயற்சி செய்யுங்கள். இதற்காக உலகில் எல்லா இடங்களிலும் அல்லாஹின் பக்கம் அழைப்பவர்களை அதிகரிப்பதும் செயலூட்டம் பெறச் செய்வதும் அவசியமாகும். அல்லாஹ் தஆலா ஜமாத்தின் ஒவ்வொருவருக்கும் ஜமாத் அமைப்புக்கும் இதன் பக்கம் கவனம் செலுத்த முழுக்க முழுக்க வாய்ப்பு தருவானாக.
Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله، إن الله يأمر بالعدل واللسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.